வணக்கம் மாறன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் மே மாதம் நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக இணைந்துள்ளது. இதன் மூலம் மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்று அணி என்பதான தகுதியை அது இழந்துவிட்டது. அது ஒரு மாற்று அணி அல்ல, நடிகர் விஜயகாந்தன் அணியாக மாறி போனது என்று சிலர் சொல்கின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்ததன் மூலம் மக்கள் நல கூட்டணி வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு. உங்க பார்வை என்ன?
மக்கள் நல கூட்டணிக்கு அதில் விஜயகாந்த் அவர்கள் இணைந்து கொள்வதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு நற்பெயர், இந்த நடுநிலை வாக்காளர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு ஒரு நற்பெயர் இருந்தது. ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. ஆனால் வாக்கு வங்கி இருந்ததா, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அந்த கணக்கீடுகளையும் பார்த்தால் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். இப்போது விஜயகாந்த் வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 4-5% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருந்த நற்பெயரை அவர்கள் இழந்து விட்டார்கள். அது ஒரு முக்கியமான அம்சம். அது ஏனென்றால் தேர்தலில் மக்கள், குறிப்பாக நடுநிலை வாக்காளர்கள், கொள்கைகள் அடிப்படையில் வாக்களிப்பது அல்லது அந்த செயல் திட்டங்களின் அடிப்படையில் வாக்களிப்பது என்பதை விட இமேஜ், ஒரு பெர்செப்ஷன், அது சார்ந்து வாக்களிப்பது என்பதுதான் தமிழகத்தில் பெரும்பாலும் வழக்கமாக இருந்திருக்கிறது. இவர்கள் இப்போது அந்த மாற்று என்கின்ற அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்துவிட்டார்கள்.
அடுத்து இது தொடர்பாகவே இன்னொரு கேள்வி அப்படின்னா, இப்ப நடிகர் விஜயகாந்த் வந்து மக்கள் நல கூட்டணியோடு இணைந்திருப்பதால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் விஜயகாந்த் ஒரு மாற்றுத் தலைவராக, அதாவது கருணாநிதியோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ இவர்களுக்கு மாற்றாக அவர்தான் தலைவர் என்பதாக அவர் ஒரு புதிய பரிமாணம் பெறுவதற்கு இந்த கூட்டணி அவருக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுது?
அதாவது இந்த மக்கள் நல கூட்டணியினுடைய அடிப்படையாகவே என்ன இருந்தது அல்லது விஜயகாந்தினுடைய அடிப்படையாகவே இந்த தேர்தலில் என்ன பிரச்சனை இருந்தது என்று சொன்னால், அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு தாக்குப்பிடிப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் பலமுனை போட்டி என்று ஏற்படுகிற போது அதிமுகவுக்கு திமுகவுக்கும் மாற்றாக பல கட்சிகள் தங்களை முன்னிறுத்திக் கொள்கிற போது வாக்குகள் பிரியும் சிதறும் என்ற ஒரு கருத்து இருந்தது. அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது வந்து ஊகிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியினுள் போட்டியிட விரும்புகிற வேட்பாளர்கள் வெற்றி உறுதி என்று இல்லாத ஒரு நிலையில், வெற்றி சந்தேகத்துக்குரியது, வெற்றி நிச்சயம் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் போட்டியிட வருவார்களா? போட்டியிட்டால் தோற்று போனால் அதற்கு பிறகு கட்சியினுடைய தலைமையை காரணம் சொல்லி அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவார்களா என்கின்ற கேள்விகள் விஜயகாந்தினுடைய கட்சியை பொறுத்தவரையில் அந்த கேள்விகள் இருந்தன. ஏனென்றால் அவர் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்ததற்கு பிறகும் கூட அவர் கட்சியிலிருந்து விலகி சென்ற காட்சிகளை தமிழகம் பார்த்திருக்கிறது. மற்ற 4 அணிகளுக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கி மிகவும் பலவீனமாக இருந்ததனால் இதுவரை நடந்த தேர்தல்களில் அவர்கள் ஏதேனும் ஒரு பெரிய கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டுதான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் என்பதனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு என்ன வலு இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் பரிசோதிக்கும் என்ற ஒரு பார்வையில் அவர்களுடைய வாக்கு வங்கி மிகவும் குறையும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து போட்டியிட்ட இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிட்ட போது சில சுயேட்சை வேட்பாளர்களை விட மிக குறைந்த வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். இந்த நிலையில் இந்த 4 கட்சிகளுக்கும் அடிப்படையாக இருந்தது சர்வைவல் என்பதாக இருந்தது. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை விஜயகாந்துக்கும் இருந்தது. எனவே இவர்கள் இணைந்து கொண்டதன் மூலம் தங்களுடைய கட்சி காலியாகி விடாமல், கரைந்து போகி விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி அவர்களுக்கு பலன் அளிக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கிறேன்.
நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக திமுகவோடு இணைந்திருந்தால் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றிருக்கும், ஆட்சியை பிடிக்கும் கூறுகள் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் தேமுதிக, குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் தற்போது திமுக கூட்டணியில் இணையாமல் இருப்பதால் திமுக வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுது?
விஜயகாந்த் திமுகவோடு சேர்ந்திருந்தால் திமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும். தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், ஒருவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 35-40% வாக்குகளை பெற வேண்டும். இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது 5% அளவில் இருக்கிறது. இப்போ தேமுதிக அவர்களோடு சேர்ந்திருந்தால் இந்த 5% அவர்கள் ஈடுகட்டியிருப்பார்கள். அப்போது போட்டி மிக நெருக்கமாக இருந்திருக்கும். அப்போதும் கூட அவர்கள் போதிய அளவு வெற்றி பெறுவார்களா என்பது கேள்வி. ஆனால் அதிமுகவுக்கு மிக நெருக்கமாக அவர்கள் வந்திருப்பார்கள். ஒருவேளை கடைசி நிமிடத்தில் நடைபெறுகிற மனமாற்றங்கள் அல்லது வாக்காளர்களுக்கு ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியினுடைய அதை அதிகரிக்கிற போது அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இப்போது அந்த வாய்ப்புகள் மழுங்கி இருக்கின்றன. ஏனென்று பார்த்தால் கடந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டதை விட ஒரு பலவீனமான கூட்டணியில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. 2011 நடந்த தேர்தலில் திமுகவோடு காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தார்கள். இன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் மட்டும்தான் அந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். சென்ற முறை அந்த கட்சிகள் இருந்துமே கூட அவர்களால் ஒரு எதிர்கட்சி என்கின்ற இரண்டாவது நிலையை கூட அவர்களால் எட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது அந்த இரண்டு கட்சிகளும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சியை எப்படி பிடிப்பார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது.
இப்போது பாட்டாளி மக்க கட்சி தனித்து போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழியில்லை, தனித்தே போட்டியிட வேண்டிய நிலைக்கு அது தள்ளப்பட்டுள்ளது. இப்படி பாட்டாளி மக்க கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் தங்களுடைய இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வருவோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு என்னவென்று சொன்னால் அவர்கள் எதிர்காலத்திற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக தங்களுடைய பலத்தை பரிசோதித்து பார்த்துக் கொள்கிறார்கள் என்றும் நான் நினைக்கிறேன்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அதன் செல்வாக்கு
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவது என்பது அவர்கள் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட முடிவு அல்ல அது. அவர்களும் ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, ஆனால் அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி கூட்டணி இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க முடியாது. அதுவும் ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி என்கிற போது அவர்கள் களம் இறங்க வேண்டியது என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் தனித்து போட்டியிட்ட காலங்களில் கடந்த காலங்களில் 2% அளவிற்கு தான் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை மத்தியில் ஆட்சியில் இருப்பதனால் ஒருவேளை அது இன்னும் 2-3% அதிகரிக்கலாம். அதற்கு மேல் அதற்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை.
அடுத்து மாலன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி எழுந்துள்ளது. இந்த பின்னணியில் அது அதிமுகவுக்கே சாதகமாக அமையும், ஆளும் கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
ஆமாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் என்பதனால் ஆளுங்கட்சிக்கு ஏற்கனவே உள்ள அந்த உறுதி செய்யப்பட்ட வாக்குகள், அந்த கமிட்டட் ஓட்ஸ் என்பது அப்படியே இருந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பெறுவதனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பதும் இன்றைய நிலையில் உணரக்கூடியதாக இல்லை. ஒருவேளை அது ஒரு அடித்தளத்தில் மௌனமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவற்றை வைத்து பார்க்கிற போது ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
மிக்க நன்றி மாறன் அவர்களே.
நன்றி.